அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்டு வருகிறோம். அந்த வாழ்க்கை வரலாற்றின் சம்பவங்களை இரண்டாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுவோடு வாழ்ந்த காலம், அந்த காலத்தை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, ரசூலுல்லாஹுவோடு மக்காவில் வாழ்ந்த காலம். இரண்டாவது, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவில் வாழ்ந்த காலம். இரண்டாவது, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய ஹலீஃபாவாக, முஸ்லிம்களுடைய பொறுப்பாளராக, ஆட்சியாளராக அவர்கள் வாழ்ந்த ஹிலாஃபத்துடைய காலம். முதல் பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிகழ்ந்த சம்பவங்கள், ரசூலுல்லாஹுவோடு எந்தெந்த நேரங்களில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உடன் இருந்தார்கள், அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள் என்ன, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், பாடங்கள் என்ன என்பதைத்தான் பேசி வருகிறோம். ஆங்காங்கே அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வுகளை கூறி, அந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களை, படிப்பினைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆரம்பித்த அந்த நாளிலிருந்து ஒரு விஷயத்தை அழுத்தமாக நாம் கூறி வருகிறோம். அதாவது, அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் தன்னை. அல்லாஹுதான் எனக்கு முக்கியம், தீன் தான் எனக்கு முக்கியம் என்ற அந்த மனப்பான்மை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே மிகைத்திருந்தது. இதை நாம் பல முறை பல சம்பவங்களை கூறும்போதெல்லாம் அதனுடைய பாடங்களாக கூறி வந்திருக்கிறோம். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்றது, இறை நம்பிக்கையை ஏற்றது முழுக்க முழுக்க அல்லாஹுவிற்காக, மறுமைக்காகத்தான். உலக ஆதாயம் அறவே அவர்களிடத்தில் இல்லை என்பதற்குரிய ஒரு சம்பவத்தை தான் இன்றைய தினத்தின் முதல் நிகழ்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு முறை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மக்காவை விட்டு புறப்பட்டு செல்கிறார்கள். மக்காவை விட்டு வெளியேறி ஒரு நீண்ட தூரம் சென்றடைகிறார்கள். அங்கே இப்னு துகன்னா என்ற பெரிய ஒரு அரபு தலைவர் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார். அப்போது அபூபக்கரிடத்திலே அவர் கேட்கிறார், எங்கே செல்கிறீர் அபூபக்கரே? அவர் சொல்கிறார், அஹ்ரஜனி கௌமி ஃபஉரீது அன் அஸ்பஹ ஃபீ அர்தில்லாஹ் வஅஅபுத ரப்பி. இந்த பதிலை தான் நாம் கவனம் வைக்க வேண்டும். என் கூட்டத்தார் நான் இந்த மக்காவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு தடையாக இருக்கிறார்கள், எனவே இந்த இடத்தில் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் அல்லாஹுடைய பூமியில் சுற்றித் திரியப் போகிறேன், எங்கே அல்லாஹுவை எந்த தடையும் இல்லாமல் நான் வணங்க முடியுமோ அங்கே நான் சென்று தங்கப் போகிறேன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ வேறு ஏதாவது பொருளாதாரத்தை ஒரு வசதியை எதிர்பார்த்தோ அவர்கள் இஸ்லாமை ஏற்றிருந்தால் மக்காவை விட்டு வெளியேறியிருப்பார்களா? மக்காவினுடைய தலைவராக ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்திருந்தால் மக்காவை விட்டு அவர்கள் வெளியேறியிருப்பார்களா? இல்லை. அவர்கள் இஸ்லாமை ஏற்ற நோக்கம் என்ன? படைத்த ரப்பை வணங்க வேண்டும். இதுதான் இஸ்லாமுடைய நோக்கம். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். பெரும்பாலான தாயிகளுக்கு இந்த வார்த்தையே தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை, நபிமார்களுடைய அழைப்பை நீங்கள் பார்த்தால், உஃபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருகும், ஒருவரை நீங்கள் இஸ்லாமின் பக்கம் அழைப்பதாக இருந்தால் உன்னை நான் முஸ்லீமாக மாறச் சொல்கிறேன் என்ற வார்த்தையை ஆரம்பத்தில் பயன்படுத்தக்கூடாது. என்ன வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது? உன்னை படைத்த இறைவனை வணங்கு, படைத்த இறைவனை வணங்குவதற்கு உன்னை நான் அழைக்கிறேன். இதுதான் இஸ்லாம். எப்படி? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? என் கூட்டத்தார்களே, அல்லாஹுவை வணங்குங்கள். அல்லாஹுவை வணங்குவதுதான் இஸ்லாம். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வாழ்க்கையின் நோக்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தின் நோக்கத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். வாழ்க்கையின் நோக்கம், இஸ்லாமிய மார்க்கத்தின் நோக்கம் என்ன? அடியான் அப்து தன் மௌலா, தன் ஹாலிக்கை வணங்குவது. அடியான் அல்லாஹுவை வணங்குவது. அதற்காக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை துறந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஹபத்தை துறந்தார்கள். தங்களுடைய குடும்பத்தார்கள், உற்றார்கள், உறவினர்கள், பிள்ளைகளை துறக்க தயாரானார்கள். இது எப்போது நடந்த நிகழ்வு? ஹிஜ்ராவிற்கு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு. எப்போது சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரா சென்றார்களோ அப்போது இந்த சம்பவம் நடைபெறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் ஆரம்பத்தில் நாம் கூறிய ஒரு கருத்தை நினைவில் வைக்க வேண்டும். எந்த இடத்தில் ஒரு முஸ்லிம் இபாதத்து செய்ய முடியாமல் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதற்கு அல்லது ஃபர்லான கடமைகளை பாழ்படுத்துவதற்கு நிர்பந்திக்கப்படுகிறானோ அந்த இடத்தில் வாழ்வதற்கு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை. அது போன்ற வேலை இடங்களில் வேலை செய்வதற்கு முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லை. وَمَنْ يَتَّقِ اللَّهِ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبْ وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் அறியாத புறத்திலிருந்து ரிசுக் வழங்குவான், வாழ்க்கை வசதிகளை கொடுப்பான், மேலும் அவர்களுடைய கஷ்டத்திலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்குண்டான வழிகளை ஏற்படுத்துவான். அதிகமானவர்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள்? ரொம்ப அறிவு இருந்தால், அதிகம் படிப்பு இருந்தால், திறமை இருந்தால், அனுபவம் இருந்தால் வாழ்க்கை வசதி வரும் என்று நம்பியிருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹுடைய உதவியை பெறுவதற்கு, ரிசுக்குடைய விசாலத்தை பெறுவதற்கு அல்லாஹ் சொல்கிறான், தக்வா இருந்தால் உங்களுக்கு நானாக தருகிறேன் என்று. வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா வல் அர்த். இந்த ஊர் மக்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டால், ஈமான் கொண்டால் வானத்துடைய பரக்கத்துகளை நாம் திறந்து கொடுப்போம், பூமியுடைய பரக்கத்துகளை திறந்து கொடுப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பகலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பான், இரவிலே உங்களுக்கு மழை பொழிய வைப்பான், ரஹ்மத்துடைய மழையாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது உங்களுடைய விவசாயத்திற்கு ஏற்ப மழை பொழியும், எவ்வளவு தேவையோ அவ்வளவு. இன்று நடப்பது என்ன? சோதனை. கைர். அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இப்னு துகன்னா சொல்கிறார், நீங்கள் வெளியேறக்கூடாது, உங்களை யாரும் வெளியேற்றக்கூடாது. ஏன் தெரியுமா? இன்னக தக்ஸிபுல் மஅதூம், கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்துக் கொடுக்கின்றீர். வதஸிலுர் ரஹீம், உறவுகளை சேர்த்து வாழ்கிறீர். வதஹ்மிலுல் கல், பிறருடைய சுமையை, பிறருடைய சிரமத்தை நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர். வதக்ரில் தைஃப், விருந்து உபசரிக்கிறீர், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர். வதுஈனு அலா நவாயிபில் ஹக்கி, ஏற்படுகிற பிரச்சனைகள், உண்மையான பிரச்சனைகளுக்கு நீங்கள் உதவுகிறீர். கண்ணியத்திற்குரியவர்களை, இதையும் நாம் முன்பு கூறியிருக்கிறோம். ரசூலுல்லாஹுவை பார்த்து அன்னை ஹதீஜா என்ன வார்த்தைகளை சொன்னார்களோ அதே வார்த்தையை, அதை பற்றி கேள்விப்படாமல், ஏனென்றால் இப்னு துகன்னாவும் ஹதீஜாவும் சந்திக்கவில்லை ரழியல்லாஹு அன்ஹா. அபூபக்கரை பார்த்து சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்ன உயர்ந்த தன்மை இருந்ததோ அதே தன்மை ரசூலுல்லாஹுடைய தோழர் அபூபக்கரிடத்திலும் இருந்தது. இந்த இடத்திலே நின்று நாம் ஒரு சில உண்மைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு அழைப்பாளருக்கு இரண்டு பக்கங்கள். ஒன்று, அந்த அழைப்பாளருக்கு அல்லாஹுவோடு ஒரு பக்கம். இரண்டாவது, அந்த அழைப்பாளருக்கு அடியார்களோடு ஒரு பக்கம். அல்லாஹுவோடு ஒரு தொடர்பு சம்பந்தம், அடியார்களோடு ஒரு தொடர்பு, ஒரு சம்பந்தம். அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பிலே சளைக்காமல், சோம்பேறித்தனம் இல்லாமல், அலட்சியம் காட்டாமல், கவனக்குறைவு இல்லாமல், சலிப்படையாமல் அல்லாஹுவை வணங்குவதில் அவர் திளைக்க வேண்டும். இபாதத்திலே அவர் ருசி காண வேண்டும். இதே சம்பவத்தின் அடுத்த பகுதியில் நாம் அதை பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது பக்கம் அடியார்களோடு, அடியார்களோடு அவருக்கு இருக்க வேண்டிய பக்கத்தில் அவரிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே, இன்று சில தாயிகள் எப்படி என்றால் அழைப்பு கொடுப்பார்கள், ஆனால் தன் அழைப்பை ஏற்று இஸ்லாமை ஏற்பவர்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அல்லது அழைப்பு கொடுப்பார்கள், யார் முஸ்லீம் ஆகிறார்களோ அவர்களை மட்டும் கவனிப்பார்கள், அல்லது முஸ்லிம்களை மட்டுமே கவனிப்பார்கள். தங்களுடைய உதவி, ஒத்தாசை, தங்களுடைய உபகாரங்களை முஸ்லிம்களுக்கு மட்டும் என்று அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். இது ஒரு அழைப்பாளரான முஸ்லிமுக்கு தகுதியானதல்ல. ஒரு அழைப்பாளரான முஸ்லிமை பொறுத்தவரை தனக்கு எதிரில் உள்ளவர், கஷ்டப்படுபவர், அவர் முஸ்லீமாக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய அடியார். எப்படி பார்ப்பார்? அல்லாஹ்வுடைய ரஹ்மான் என்ற சிஃபத்தை கொண்டு பார்ப்பார். இவர் அல்லாஹ்வுடைய அடியார், இவருக்கு நான் உதவுவதன் மூலமாக அல்லாஹ் இவருக்கு நேர்வழி காட்டலாம், அல்லாஹ் இவருக்கு இஸ்லாமின் பக்கம் ஆர்வத்தை ஏற்படுத்தலாம். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தன்மைகளை கொண்டிருந்தார்களே, இல்லாதவருக்கு சம்பாதித்து கொடுத்தார்கள். எப்படி? ஒன்றிற்கு கையில் இருப்பதை தர்மம் செய்வது, மற்றொன்று என்ன, கையில் இல்லை ஆனால் ஒருவருக்கு தேவை, அவருக்கு தேவை என்ற காரணத்தால் இவர் வேலை செய்து சம்பாதித்து அவருக்கு உதவுவது. இன்று கையில் எஞ்சி இருப்பதையே செலவு செய்வதற்கு பலரின் மனம் நெருக்கடியில் இருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய மனைவி ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹா வ அர்தாஹா அன்ஹு, அவர்களுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹுடைய அந்த தர்ம வாழ்க்கையை ஒத்திருந்தது. அவர்கள் ஒரு பெண், ரசூலுல்லாஹுவை இழந்தார்கள், ரசூலுல்லா இறந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய பண்பு எப்படி தெரியுமா? ஹலீஃபாக்களிடத்திலிருந்து செல்வம் வந்து கொட்டும், அப்படியே அதை தர்மம் செய்வார்கள். ஒன்று. இரண்டாவது, அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திருகங்கள், தீனார்களை செலவழித்ததற்கு பிறகு கையில் எதுவும் இல்லாத ஒரு நாள் வரும்பொழுது அந்த நாளிலே அன்சாரி பெண்களுடைய வீட்டுக்கு சென்று கூலி வேலை செய்து அந்த ஊதியத்தை மாலையில் வாங்கி வந்து ஏழை முஹாஜிர்களுக்கு கொடுப்பார்கள். போரிலே கை கால்களை இழந்த முஹாஜிர்களுக்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதைத்தான் ஒரு அழைப்பாளர் இங்கே கவனிக்க வேண்டும். ஒன்று இருப்பதை கொடுப்பது, இன்னொன்று என்ன, இல்லாத போது அதற்காக ஒரு முயற்சி எடுத்து சிரமப்பட்டு தான் சம்பாதித்து அதை கொண்டு போய் தர்மம் செய்வது, உறவுகளை சேர்ப்பது, பிறருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக எடுத்துக்கொள்வது, விருந்து உபசரணை செய்வது, பிரச்சனைகளுக்கு முன் வருவது, ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனையில் உதவுவதற்கு முன் வருவது. இது ஒரு அழைப்பாளருக்கு அடியார்களோடு இருக்க வேண்டிய தன்மை, பாகுபாடு இல்லாமல். எப்படி? முஸ்லிம் காஃபிர் என்ற பாகுபாடு இல்லாமல். அப்போதுதான் அழைப்பு பணியை நீங்கள் செய்ய முடியும், அழைப்பு பணிக்கு தகுதியானவர்களாக நாம் ஆக முடியும். இந்த அழைப்பு பணியை கொண்டு செல்லும் பொழுது மாற்றார்கள் நம்முடைய அழைப்பை கேட்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றார்கள் சரியாக படித்துக் கொண்டார்கள். ஆகவேதான் அவர்களுடைய அழைப்பு பணியின் முதல் கட்டமே என்ன, சமூகத்திற்கு நன்மை செய்வது. ஆனால் அவர்களுடைய நோக்கம் முகத்துதியாக அல்லது பேருக்கு புகழுக்காக அல்லது வேற எதுவாக இருக்கலாம், ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை ஒரு முஸ்லீம் பிறருக்கு உதவுகிறான் என்றால் அவனுக்கு நோக்கம் என்ன, கவர்னரிடத்தில் அவார்டு வாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அவருடைய நோக்கம் என்ன, போஸ்டர் அடித்து ஒட்டுவதற்காக அல்ல. அல்லாஹ்விடத்தில் எனக்கு இதற்குரிய கூலி கிடைக்க வேண்டும். சரி, அடுத்து நடந்த நிகழ்வு என்ன? இப்னு துகன்னா சொல்கிறார், அபூபக்கரே உனக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன், குறைஷிகளிடத்திலே உனக்காக நான் பாதுகாப்பு வாங்கி தருகிறேன், வாருங்கள் அழைத்து வருகிறார். குறைஷிகள் இப்னு துகன்னாவை ரொம்ப மதிப்பார்கள். அவருக்கு பெயரே சையீதுல் காரா, அரபு கண்டத்தின் தலைவர் என்று வைத்திருந்தார்கள். அபூபக்கருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்து விட்டேன், ஆகவே இவரை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அப்போது குறைஷிகள் சொன்னார்கள், ஒரு நிபந்தனை, இவர் காபாவிற்கு வந்து குரான் ஓதி அழுகிறார், இவருடைய அழுகையை பார்த்த எங்கள் சிறுவர்களும் பெண்களும் ஒன்று கூடி விடுகிறார்கள், ஏன் இவர் என்னமோ ஓதுகிறார், இப்படி அழுகிறார், நாளடைவில் அவர்கள் எல்லாம் முஸ்லீம்களாகி விடுகிறார்கள், எங்களுடைய பெண்களுக்கும் எங்களுடைய சிறுவர்களுக்கும் இவர்கள் இவர் பிரச்சனையாக இருக்கிறார், எனவே இனி இவர் அல்லாஹுவை தொழுவதாக இருந்தால் காபாவிற்கு வரக்கூடாது, அவருடைய வீட்டிலேயே அவர் ஒரு மஸ்ஜிதை கட்டி கொள்ளட்டும், அங்கே அவர் தொழுது கொள்ளட்டும் என்று, அதுவும் எப்படி அமைதியாக தொழுது கொள்ளட்டும், இந்த நிபந்தனையில் உங்களுடைய கார்மானத்தை உங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று இப்னு துகனாவிடத்தில் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இப்னு துகனா இதை கூறிய போது சரி என்று ஒப்பந்தம் அங்கே முடிவடைகிறது. இங்கே கவனிக்க வேண்டிய படிப்பினைகள் பாடங்கள் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தொழுகையை தாவாவாக ஆக்கினார்கள். எதை? தொழுகையை தாவாவாக ஆக்கினார்கள். இன்று பல தாயிகள் பயணத்தில் தொழுவதை வெட்கமாக பார்க்கிறார்கள். இங்கே எப்படி தொழுகிறது, இடம் சுத்தமா இல்லையே, யாராவது பார்ப்பாங்களே, எப்படி தொழுகிறது? அவர்கள் எங்கேயாவது சுற்றுலா சென்றாலோ அல்லது வியாபார நிமித்தமாக சென்றாலோ பல தாயிகள் கூட பல நேர தொழுகைகளை விட்டு விடுவதை அல்லது கதா செய்வதை பார்க்கிறோம். எந்த நேரத்தில் தொழுகை நம்மை அடைகிறதோ அந்த நேரத்திலே நாம் தொழுவது, இது மிகப்பெரிய ஒரு அழைப்பு. பலர் பல இடங்களிலே முஸ்லிம்கள் தொழுவதை பார்த்து இஸ்லாமை ஏற்றிருக்கிறார்கள். நீண்ட பல பெரிய சம்பவங்கள் இருக்கின்றன. தொழுகை ஒரு அழைப்பாளருடைய முதல் அழைப்பு பணியின் கேடயம் அல்லது அழைப்பு பணியின் ஆயுதம் என்று கூட சொல்லலாம். அதிலே அவர்கள் ஓதுகிற குர்ஆன் வசனங்கள் இரண்டாவது கவனிக்க வேண்டிய செய்தி. அவர்கள் நீண்ட பிரச்சாரங்கள் பிரசங்கங்கள் நிகழ்த்தவில்லை, குர்ஆனை ஓதினார்கள். அந்த ஓதுகிற துணி இரண்டாவது. மூன்றாவது விஷயம் எப்படி? இன்று நாம் குர்ஆனை ஓதுவது போல அல்ல. எப்படி? ஒன்று, ஒழுங்காக முறையாக குர்ஆனை குர்ஆனாக ஓத தெரியுமா என்றால் தெரியாது. எப்படி? உங்களுக்கு தெரியும், ஆங்கில மொழியின் மோகம் இன்று மக்களுக்கு இருப்பது. வெள்ளக்காரனை போன்று ஆங்கிலம் பேச வேண்டும் என்று முயற்சி செய்யும் பலர் இருக்கிறார்களா இல்லையா முஸ்லிம்களிலே? ஆனால் குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஓதியது போன்று அரபியிலே ஓத வேண்டும் என்ற ஆசை இருப்பதில்லை. இதற்கு காரணம் சில முட்டாள் அழைப்பாளர்களுடைய தவறான பிரச்சாரமும். அரபிக்கு தனி மதிப்பு கிடையாது. அரபியில ஓதினாலும் ஒண்ணுதான், தமிழில் படித்தாலும் ஒண்ணுதான். மஅதல்லாஹ், இல்லை சகோதரர்களே, குர்ஆன் என்பது அரபியில் இறக்கப்பட்டது, அரபியில் உள்ளதுதான் குர்ஆன். தமிழிலோ ஆங்கிலத்திலோ உள்ளது அதனுடைய கருத்துகளின் மொழிபெயர்ப்பே தவிர அது குர்ஆனாக ஆகாது. அதனுடைய கருத்துக்களை நீங்கள் படிக்கும் போது கல்வியை தெரிந்த நன்மை கிடைக்குமே தவிர அல்லாஹ்வுடைய கலாமை ஓதிய நன்மை கிடைக்காது. நீங்கள் அரபி தெரிந்து அரபி மொழியிலே குர்ஆனை படிக்கும் பொழுது இரண்டு நன்மைகளையும் அடைகிறீர்கள். ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய கலாமை ஓதிய நன்மையும், குர்ஆனுடைய பொருளை விளங்கிய நன்மையும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பிரச்சாரம் குர்ஆனை கொண்டுதான் இருந்தது. அந்த குர்ஆனை அவர்கள் ஓதிய விதம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இந்த சம்பவத்தை அறிவிக்கும் போதும் ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக, அதற்கு எப்படி சொல்வது, ரசூலுல்லாஹுடைய தொழுகை எப்படி இருக்குமோ அப்படியே, ரசூலுல்லாஹுடைய பழக்கம் எப்படி தொழுகையில் குர்ஆனை ஓத ஓத அழுது கொண்டே இருப்பார்கள், அபூபக்கரும் அதே பழக்கமுடையவர். ஆகவேதான் உங்களுக்கு தெரியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்த நிகழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில இருந்தபோது மக்களுக்கு யார் தொழ வைப்பது, படிச்சிருக்கீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், முரு அபா பக்ரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூ பக்கருக்கு கட்டளையிடுங்கள், அவர் மக்களுக்கு தொழ வைக்கட்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் வேண்டாம் வேண்டாம், அபூபக்கர் குர்ஆனை ஓதினால் லம் யதமாலக், அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது, அழுகையை தவிர மக்கள் எதையும் கேட்க மாட்டார்கள். ஒரு தாயுடைய சிஃபத் இங்கே நமக்கு கற்பிக்கப்படுகிறது. குர்ஆனோடு அவருக்கு இருக்கக்கூடிய உணர்வு, அந்த ஒற்றுமை, குர்ஆனோடு அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு நமக்கு இங்கே படித்து கொடுக்கப்படுகிறது. குர்ஆனை புரிந்த காரணத்தால் அழுதார்கள், குர்ஆனோடு ஒன்றிய காரணத்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் நடுக்கம் ஏற்பட்டது. இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், வஇதா துலியத் அலைஹிம் ஆயாதுஹு ஜாதத்ஹும் ஈமானா, இதா துக்கிரல்லாஹ் வஜலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளங்கள் நடுக்கும் நடுங்கும், குர்ஆன் ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அலம் யஅனில் லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக், என்ன மூமின்களுடைய உள்ளங்கள் நடுங்குகிற நேரம் வரவில்லையா? குர்ஆனை ஓதும் போது, அல்லாஹுவை நினைக்கும் போது, அல்லாஹுவை நினைக்கும் போதும், குர்ஆனை ஓதும் போதும் மூமின்களுடைய உள்ளம் நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா? எத்தனை வசனங்களை அல்லாஹ் கேட்கிறான், அந்த வசனங்களை எல்லாம் அதனுடைய அந்த ஓர்மையோடு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்த காரணத்தால் குர்ஆனை ஓத 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 அழுது கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய அழுகை, அவர்களுடைய குர்ஆன் ஓதுதல், இது தாவாவிலே ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. தாவாவிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு பெரிய பேச்சாளராக இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. முதலில் இந்த மனப்பான்மையை தூக்கி குப்பையில் போட வேண்டும். பெரிய பேச்சாளராக இருந்தால்தான் தாவா கொடுக்க முடியும் என்பது கிடையாது. ஒன்று என்ன, அல்லாஹுவின் மீதுள்ள அன்பு, அடியார்களின் மீதுள்ள அன்பு. இந்த அடியானை அல்லாஹுவோடு நான் இணைக்க வேண்டும். அல்லாஹுவை தெரியாத இந்த அடியானை, தன்னுடைய ரப்பை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற இந்த அபதை, அவனுடைய உண்மையான எஜமானன் யார் என்று நான் அவனுக்கு வழிகாட்ட வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய். இந்த கவலை இருந்து நீங்கள் பேச ஆரம்பித்தால் போதும், ஒரு சில வார்த்தைகளை கூறினாலே போதும், அவர் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார். இந்த கவலை இல்லாமல் நீங்கள் மணிக்கணக்கில் பேசினாலும் சரி, அங்கே உங்களுடைய பேச்சிலே நூர் ஹிதாயத் என்ற ஒளி இருக்காது. அடுத்து குறைஷிகள் என்ன சொன்னார்கள், இவர் குர்ஆனை ஓதும் போது எங்களுடைய பெண்களும் சிறுவர்களும் இவர்களை சுற்றி கொள்கிறார்கள், அவர்கள் இதன் காரணமாக பாதிக்கப்படுகிறார்கள். என்ன பாதிக்கப்படுகிறார்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த குறைஷிகளுடைய ஒப்புதல், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த இந்த நிகழ்வு நமக்கு எதை காட்டுகிறது, இஸ்லாமிய அழைப்பு பணி சிறுவர்களுடைய உள்ளத்திலும் பெண்களுடைய உள்ளத்திலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். சிறுவர்களுடைய உள்ளத்திலும் பெண்களுடைய உள்ளத்திலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் இறங்கும் போது பல நேரங்களில் பெரியவர்களுடைய ஈமானை விட, ஆண்களுடைய ஈமானை விட எஞ்சி நிற்கும். உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியை ஆரம்பித்த போது முதலில் யார் இஸ்லாமை ஏற்றார்கள் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் பெரும் கருத்து வேற்றுமை. பல அறிஞர்கள் அந்த கருத்து வேற்றுமைகளை ஒருங்கிணைத்து அழகாக ஒரு அமைப்பான பதிலையும் சொல்லியிருக்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்று நாம் படித்தோம், உலமாக்கள் அறிஞர்கள் கூறுகிறார்கள். இன்னும் ஒரு அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், யார், கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா என்று சொல்கிறார்கள். இன்னும் பல அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், யார் சொன்னது, யார் சொன்னது, அலி ரழியல்லாஹு அன்ஹு வஅர்தாஹு அன்ஹு. 12 வயது பாலிக் ஆகவில்லை. அல்லாஹ் அக்பர். அறிஞர்கள் இப்போது இந்த கருத்து வேற்றுமைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது, சுதந்திரமான பெரியவர்களிலே இஸ்லாமை முதலாவதாக ஏற்றது அபூபக்கர், சிறுவர்களிலே முதலாவதாக இஸ்லாமை ஏற்றது அலி, பெண்களில் முதலாவதாக இஸ்லாமை ஏற்றது ஹதீஜா, அடிமைகளில் முதலாவதாக இஸ்லாமை ஏற்றது ஹாரிசா என்று விளக்கம் சொல்கிறார்கள். இதை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். எத்துணை போருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படும் போது வயது வராத, அதாவது வயதில் பாலிகாகாத பல சிறுவர்கள் போருக்கு முன்வந்திருக்கிறார்கள். தங்களுடைய தங்களுடைய விரல்களின் மீது நின்று தங்களுடைய உயரத்தை காட்டியிருக்கிறார்கள். இஸ்லாமின் எதிரி அபு ஜஹலை கொன்றது யார்? இரண்டு சிறுவர்கள். பெண்களை பொறுத்தவரை வரலாற்றிலே பல ஆண்கள் கூட சில சமயங்களில் சில துன்பங்களில் சற்று காஃபிர்களை திருப்திப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய உயிரின் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த கொடுமையை தாங்க முடியாமல், ஆனால் ஒரு பெண் கூட அப்படி வார்த்தையை சொல்லவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய சான்று என்ன? இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவதாக படுகொலை செய்யப்பட்ட ஷஹீதான மனிதர் யார்? ஒரு பெண், சுமையா ரழியல்லாஹு அன்ஹா வ அர்தாஹா அன்ஹு. சிந்தித்து பாருங்கள். அப்ப இந்த ஒரு மாற்றம், அப்ப சிறியவர் தானே, இவருக்கு அழைப்பு கொடுப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்று விட்டுவிடக் கூடாது. அவருடைய உள்ளத்திலும் அந்த ஈமானுடைய ஒளியை அல்லாஹ் இறக்குவான். அவருக்கும் தாவா கொடுக்க வேண்டும். இவர் பெண்ணாயிற்றே, பலவீனமானவராயிற்றே, இவருக்கு தாவா கொடுப்பதால் என்ன ஆகும் என்றும் அங்கே விட்டுவிடக் கூடாது. அவருக்கும் அங்கே அந்த செய்தியை சொல்ல வேண்டும். பல நேரங்களிலே முன்பு நாம் கூறியதை போன்று பெரியவர்களை விட அல்லது ஆண்களை விட இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியாக இருந்த சிறுவர்களையும் பெண்களையும் நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சில காலங்கள் அப்படியே இருந்தார்கள் வீட்டிலே தனிமையில் அல்லாஹுவை வணங்குவது. இதில் தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு அழைப்பாளர் இப்படித்தான் இருப்பார். அவருக்கு அழைப்பு பணிக்கு எதிரான கட்டுப்பாடுகளை தாங்கிக் கொள்ள முடியாது. எப்படி? வேறு என்ன கட்டுப்பாடுகளை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளனாக அல்லாஹுவின் பக்கம் நான் அழைப்பதற்கு தடையாக இருக்கிற நிபந்தனைகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதன் காரணமாகத்தானே ஹிஜ்ராவையே அல்லாஹ் ஃபர்லாக்கினான். ஹிஜ்ரா கடமையாக்கப்பட்டதற்கு இரண்டு காரணங்கள். ஒரு காரணம் என்ன? முதலில் அல்லாஹுவை இபாதத்து செய்ய முடியவில்லை, காபாவிலும் அல்லாஹுவை வணங்க முடியவில்லை. எனவே அல்லாஹ் சொல்லிவிட்டார், நீங்கள் காபாவிற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, என்னை வணங்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். காபாவை கொண்டு என்ன நோக்கம்? இபாதத், அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற நோக்கம். அந்த காபாவிலே நீங்கள் அல்லாஹுவை வணங்க முடியவில்லை என்றால் அந்த காபாவிலே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹிஜ்ரா செய்யுங்கள். ஹிஜ்ராவுடைய இரண்டாவது காரணம் என்ன? அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பது தடை செய்யப்பட்டால் ஹிஜ்ரா. ஒன்று இபாதத், இரண்டாவது தாவத். இபாதத் செய்ய முடியவில்லை என்றால் அங்கேயும் இருக்க முடியாது, ஹிஜ்ரா ஃபர்லாகி விடுகிறது. அதுபோன்று தாவா, அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பதற்கு தடை செய்யப்படுகிறது. நீ அல்லாஹுவின் பக்கம் அழைத்தால் பெரும் குற்றம் என்று சொன்னால் அங்கிருந்தும் ஹிஜ்ரா கடமையாகும். இந்த இரண்டு தடைகள் மக்காவிலே குறைஷிகள் மூலமாக போடப்பட்ட காரணத்தால் அல்லாஹ் ஹிஜ்ராவை கடமையாக்கினார். அதற்காக வேண்டிதான் அபூபக்கர் தன்னுடைய பிள்ளைகள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர் அனைவரையும் இழந்துவிட்டு அவர் என்ன சொல்கிறார்? அஸ்பஹு ஃபீ அர்தில்லா, அல்லாஹ்வுடைய பூமியிலே நான் பயணம் செய்ய போகிறேன், எங்கே நான் அல்லாஹுவை வணங்க முடியுமோ அங்கே நான் தங்கிக் கொள்கிறேன் என்று அவர் கூறுகிறார். ஆனால் இப்போது நடந்தது என்ன? இபாதத்திற்கு அனுமதி, ஆனால் தாவத்துக்கு அனுமதி இல்லை. குறைஷிகளோடு இப்னு துகன்னா செய்து கொண்ட ஒப்பந்தத்திலே நடந்தது என்ன? சரி, நீ வணங்க வேண்டுமா, காபாவில் வணங்காதே, உன்னுடைய வீட்டுக்குள் வணங்கிக்கொள், உன்னுடைய வீட்டுக்குள் நீ இபாதத்து செய்து கொள், ஆனால் உன்னுடைய இபாதத்தை தாவத்தாக ஆக்காதே. எப்படி? இபாதத்தை தாவத்தாக ஆக்காதே. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள், இது சரி வராது. வீட்டுக்கு வெளியே வந்தார்கள், அங்கே மஸ்ஜிதை ஏற்படுத்தினார்கள், சப்தமிட்டு குர்ஆன் ஓத ஆரம்பித்தார்கள். மீண்டும் அதே பிரச்சனை, சிறுவர்கள் பெரிய பெண்கள் ஒன்று கூடி அவர்களுடைய அழுகையால் இவர்களும் அழ ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய குர்ஆன் ஓதுதால் இவர்களுடைய உள்ளங்கள் மாற்றம் அடைந்தன. இப்போது குறைஷிகள் எல்லாம் இப்னு துகன்னாவிடத்திலே வந்தார்கள். அபுபக்கர் நீர் செய்த ஒப்பந்தத்தை மீறுகிறார், நீ அவர்களுக்கு ஒப்பந்தம் செய்து எங்களிடத்தில் பாதுகாப்பு வாங்கி கொடுத்திருக்கிறீர், உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுத்த ஒப்பந்தத்தில் உம்மை கலங்கப்படுத்துவது, உம்முடைய ஒப்பந்தத்தை முறிப்பதை நாங்கள் விரும்பவில்லை. ஒன்று, ஒப்பந்தப்படி அபுபக்கரை நடக்க சொல், இல்லை என்றால் நீ கொடுத்த அந்த பாதுகாப்பை திரும்ப பெற்றுக்கொள். இந்த இடத்திலே நின்று ஒரு சில உண்மைகளை நாம் தெரிய வேண்டும். என்ன? அல்லாஹு தஆலா அரபுகளிடத்தில் இருந்த ஒரு உயர்ந்த பண்பு, அல்லாஹு தஆலா அரபுகளிடத்தில் இந்த ஒரு உயர்ந்த பண்பை வைத்திருந்தான், ஒப்பந்தத்துக்கு கட்டுப்படுவது, உடன்படிக்கைக்கு கட்டுப்படுவது, வாக்குறுதியை நிறைவேற்றுவது. வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தான் செத்தாலும் சரி, தன் குடும்பத்தார்கள் செத்தாலும் சரி, அரபுகளை பார்க்கிலும் வாக்குறுதியை நிறைவேற்றுபவர் இருக்க மாட்டார். அரபுகளை பொறுத்தவரை வாக்குறுதி, உடன்படிக்கை, ஒப்பந்தம், ஒருவருக்கு ஒரு வாக்கை கொடுத்து விட்டார். என்ன நடந்தது தெரியுமா? பிறகு மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே சில நபியின் வம்சத்தார்கள், அந்த ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஒரு பிரச்சனை காலம், இவர்களுக்கு கார்மானம் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா என்று சந்தேகம் ஒரு சில மன்னர்களுக்கு ஏற்படும் போது அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே அவர்கள், எங்கே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம் என்ற அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக நீங்கள் தங்கியிருக்கிற அந்த அடையாளங்களை, அந்த அந்த இடத்தை நாங்கள் கூற மாட்டோம் என்று கொடுத்த வாக்கின் காரணமாக அவர் சொல்வதற்கு மறுக்கிறார். நிலைமை என்ன ஆனது? அந்த மன்னர் அந்த மனிதரையும் அவரோடு அவருடைய குடும்பத்தார்களையும் ஒரே வீட்டிலே வைத்து எரிக்கிறார். அப்போது கூட ஒப்பந்தத்தை மீறி, வாக்குறுதியை மீறி அவர்கள் தங்கியிருந்த இடத்தை அவர்கள் சொல்லவில்லை. அரபுகளிடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய பழக்கம். அவர்கள் இஸ்லாமை ஏற்காமல் இருந்த காலத்திலேயே இந்த பழக்கம் இருந்தது. ஒருவருக்கு ஒரு வாக்கை, ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த பண்பு. குர்ஆன் இறங்கியதற்கு பிறகு, இஸ்லாம் இறங்கியதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்தான்? இந்த நல்ல பண்பை, இந்த உயர்ந்த குணத்தை ஈமானுடைய ஒரு அம்சமாக ஆக்கிவிட்டான். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன? பல மூமின்களுக்கு, பல முஸ்லிம்களுக்கு இந்த குணத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆகவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள், முனாஃபிக்குடைய அடையாளம் நான்கு, யாரிடத்தில் அந்த குணங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவன் சுத்தமான முனாஃபிக், அவன் தொழுது நோன்பு வைத்து தன்னை முஸ்லிம் என்று எண்ணினாலும் சரியே. இதா ஹத்தஸ கதிப, பேசினால் பொய் பேசுவான். அரபுகள் பொய் பேச மாட்டார்கள். வஇதா வஅத அஹலஃப், வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான். வஇதா ஆஹத கதர, ஒப்பந்தம் செய்து கொண்டால் அந்த ஒப்பந்தத்திற்கு மோசடி செய்வான். வஇதா துமின கான, அவனிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானிதத்திற்கு மோசடி செய்வான். யாரிடத்தில் எந்த ஒரு குணம் பெற்றுக் கொள்ளப்படுகிறதோ அந்த அளவுக்கு நிஃபாக், நயவஞ்சகத்தனம் அவரிடத்தில் இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவரிடத்திலே ஒப்பந்தம் செய்வது, வாக்கு கொடுப்பது என்பது ஈமானுடைய ஒரு அம்சமாக மாறிவிடுகிறது. ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வாக்கை நிறைவேற்றுங்கள், இன்னல் அஹத கான மஸ்ஊலா, வாக்கை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய வாக்கு என்று எதை சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய பெயர் கூறி உனக்கு நான் இதை செய்வேன் என்று நீங்கள் ஒரு சகோதரருக்கு சொல்வதை அல்லாஹ்வுடைய வாக்கு என்று சொல்கிறான். இதை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் அது குறித்து மறுமையிலே விசாரணை செய்வான். இப்ப இந்த அரபுகள் பாருங்க, அந்த ஒப்பந்தத்தை பாதுகாக்க முடியவில்லை என்று வரும் பொழுது அந்த ஒப்பந்தத்தை பேசி முறிப்பதற்கு வருகிறார்கள். ஒரு ஒப்பந்தம் பேசி முடிவு செய்யப்பட்டது, பிறகு அந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்வதாக இருந்தால் அடுத்து மீண்டும் பேசி அந்த ஒப்பந்தத்தை ஒன்று மாற்ற வேண்டும், அல்லது அந்த ஒப்பந்தம் நீக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அதற்கு மாறு செய்வதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர, இல்லை என்றால் அனுமதி கிடையாது. ஒரு தொழிலாளருக்கும், ஒரு எஜமானருக்கும், ஒரு பணியாளருக்கும் இடையில் நடக்கின்ற ஒப்பந்தமும் இதில் வரும். இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்க, இவன் கொடுக்கற காசுக்கு இவ்வளவு வேலை செஞ்சா போதும். பணியில் சேரும் பொழுது ஒரு பேச்சு, பணியில் சேர்ந்ததற்கு பிறகு ஒரு பேச்சு, அங்கே படித்ததற்கு பிறகு, அனுபவம் வந்ததற்கு பிறகு ஒரு பேச்சு, நீண்ட காலங்கள் தங்கியதற்கு பிறகு ஒரு பேச்சு. இது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல, இது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல, ஒரு இஸ்லாமியனுக்கு அழகல்ல. இஸ்லாமியனை பொறுத்தவரை அவன் என்ன வாக்கை கொடுக்கிறானோ அதை அவன் செய்ய வேண்டும். தனக்குள்ள ஹக்கை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பான். இல்லை, இவனுக்கு இவன் செய்து கொண்ட ஆரம்ப ஒப்பந்தம் இவனால் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர, இல்லை அவ்வளவுதான், அதெல்லாம் பேசுனதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, இப்ப அதெல்லாம் முடியாது என்று இவனாக அந்த ஒப்பந்தத்தை மீறுவதற்கு அனுமதி இல்லை. என்ன கூறி வந்தோம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அழைப்பு பணிக்கு தடை செய்யும் போது எனக்கு இந்த பாதுகாப்பு தேவையில்லை. இப்னு துகனா சொல்கிறார், அபூபக்கரை பார்த்தீர்களா, குறைஷிகளுடைய நிலம், என்னை தர்ம சங்கடத்தில் ஆக்கிவிட்டீரே. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இப்னு துகனாவே, நீ கொடுத்த பாதுகாப்பை உனக்கு நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். நான் என் இறைவனை அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வணங்க என்னை நீ விட்டுவிடு. இந்த சம்பவம் நமக்கு எதை சொல்கிறது, அல்லாஹ்வுடைய அழைப்பு பணிக்கு தடையாக அமையும் போது அத்தகைய சௌகரியம், அத்தகைய வசதி நமக்கு தேவையில்லை. ஒரு இடத்துல அதிகமான சேலரி கிடைக்குது, ஆனால் இபாதத்து சரியா செய்ய முடியல, தாவாவுடைய பணிகளிலே ஈடுபட முடியவில்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் மார்க்கத்தை பரப்புவதற்காக உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை, என்ன செய்வது? இன்னொரு இடத்திலே பணி கிடைக்கிறது, சம்பளம் குறைவு, ஊதியம் குறைவு, ஆனால் இபாதத்தை அழகிய முறையிலே செய்ய முடியும், அழைப்பு பணிக்காக நீங்கள் நேரம் கொடுக்க முடியும். ஒரு முஸ்லீம் எதை தேர்ந்தெடுப்பான், ஒரு இஸ்லாமியன் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதைத்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு பாடமாக கற்பிக்கிறது. இபாதத் தாவத், இதை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு முஸ்லீம் தன் வாழ்க்கை சட்டத்தை, வாழ்க்கை சக்கரத்தை சுற்ற வேண்டும். இன்று பலரை போன்று சம்பாதிக்கிற காலத்தில் நல்லா சம்பாதிச்சுப்போம், எப்படி சொல்றாங்க, இந்த வாலிப காலம்தான் சம்பாதிக்கிற காலம், சம்பாதிக்கிற காலத்தில் நல்லா சம்பாதிச்சுப்போம், அதுக்கு அப்புறமா பிறகு பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் தாவாவையும் பார்த்துக்கலாம், இபாதத்தையும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியலாம், சில நம் முஸ்லீம் வாலிபர்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, இப்போ கூட நடக்குது என்று நினைக்கிறேன், லண்டன், பிரான்ஸ், ஜெர்மன், கனடா போன்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். எப்படி, அவர்களுடைய பாஸ்போர்ட்டில் முஸ்லீம் பேருக்கு பதிலாக கிறிஸ்துவ பேர் இருக்கும். அங்கே போய் மொத்தமாக அஞ்சு நேர தொழுகையும் ரூமில் தொழுதுகலாம் அப்படின்னு அவங்களே தங்களுக்கு ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். நம்ம தான் மது அருந்தக்கூடாது, நம்ம தான் பன்றிக்கறி சாப்பிடக்கூடாது, என்ன செய்ய, கஷ்டம் வந்துட்டோம், சம்பாதிச்சு ஆகணும். பன்றிக்கறி சர்வீஸ் செய்யப்படுகின்ற ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறாங்க, மது சப்ளை செய்யப்படுகிற ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறாங்க, அவங்க சப்ளை செய்யறாங்க. பல முஸ்லிம் வாலிபர்கள் மது சப்ளை செய்யப்படுகிற ரெஸ்டாரண்ட்ல மது சப்ளை செய்பவராக வேலை செய்கிறார், பன்றிக்கறி பரிமாறுபவராக வேலை செய்கிறார். மஅதல்லாஹ், இது என்ன, இது இவர்களாக மார்க்கத்தை தங்களுக்கு ஏற்ப வளைத்துக் கொள்வது, இவர்களாக தங்களுக்கு சட்டத்தை ஏற்படுத்திக் கொள்வது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது என்ன நிலைமையை உருவாக்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலையில் அவருக்கு மரணம் வந்தால் அப்படி பலருக்கு வந்தும் இருக்கிறது. துன்யாவுக்காக இந்த துன்யாவுடைய நெருக்கடிகளை பார்த்து நம்முடைய தீனை யார் மாற்ற நினைப்பாரோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நேரத்தில் துன்யாவையும் இழப்பார், தீனையும் இழப்பார். யார் தீனுக்காக துன்யாவை இழக்க தயாராகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சத்தியமாக தீனையும் கொடுப்பான், துன்யாவையும் கொடுப்பான். ஒட்டுமொத்த ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் நமக்கு இதற்கு பாடமாக இருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு நபி தொடரை பற்றி, ஹலீஃபாவை பற்றி பேசி வருகிறோமோ, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு திருகத்தை கூட தனக்கென வைத்துக் கொள்ளாமல் அப்படியே தீனுக்காக கொடுத்தார்கள். தங்களுடைய செல்வம், வசதியான குடும்பத்தை விட்டு அல்லாஹ்வுக்காக வெளியேறினார்கள். மதீனாவிலே 10 ஆண்டு கால கஷ்டத்திற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த தகுதி என்ன? கலீஃபத்து ரசூல். துன்யாவில் அல்லாஹ் கொடுத்த தகுதி சாஹிபுர் ரசூல், முஸ்லிம்களுக்கு தலைவர், கிலாஃபத். நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற தகுதி என்ன? ரசூலுல்லாஹ்வோடு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய முதன்மை தோழர்களிலே அவர்களும் ஒருவர். அன்பிற்குரிய தோழர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு விஷயத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். தீனா துன்யாவா என்று சோதனை வரும் பொழுது தீனை முற்படுத்துகின்றவர்களாக, அல்லாஹுடைய இபாதத்தை முற்படுத்துகிறவர்களாக, அல்லாஹுடைய சட்டங்களை முற்படுத்துகிறவர்களாக நாம் ஆக வேண்டும். என்ன சொன்னார்? உம்முடைய ஒப்பந்தத்தை திரும்ப வாங்கிக்கொள், நான் என்னுடைய இந்த தாவத்தை நிறுத்த முடியும். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு காபாவை நோக்கி வருகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். குறைஷிகளிலே மோசமான ஒருவன், கை நிறைய மண்ணல்லி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்திலும் தலையிலும் வீசுகிறான். அப்போது குறைஷி தலைவர் ஒருவர் வலீத் இப்னுல் முகீரா, அவர் அந்த வழியாக வருகிறார். அபூபக்கருடைய நிலைமை, தலையில மண்ணு, முகத்தில மண்ணு. அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அலா தரா மா ஸனஅ ஹாதஸ் ஸஃபி, இந்த புத்தியற்றவர் எனக்கு செய்த இந்த நிகழ்வை நீ பார்க்கவில்லையா? அவர்களுடைய அவர்களுடைய தலைவனாயிற்று, இது ஒரு ஒழுக்கமா? அப்போது அந்த தலைவர் வலீத் இப்னு முகீரா என்ன சொல்கிறார்? அன்த ஃபஅல்தா ஹாதா பினஃப்ஸிக், நீதான் இதை செய்து கொண்டாய். அவர் அப்படி நடப்பதற்கு நீதான் காரணம், நீ ஏன் மதம் மாறினாய்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீ எவ்வளவு சகிப்புடையவனாக இருக்கிறாய், யா அல்லாஹ், நீ எவ்வளவு சகிப்பவனாக இருக்கிறாய், யா அல்லாஹ், நீ எவ்வளவு சகிப்பவனாக இருக்கிறாய். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரிய பாடம் இங்கே இருக்கிறது. ஒன்று என்ன? சில நேரங்களிலே முஷ்ரிக்குகள் கொடுக்கிற துன்பத்தை பிறரிடத்திலே சொல்லலாம், நமக்கு ஏற்படுகிற இன்னல்களை பிறரிடத்திலே சொல்லலாம், அவர்கள் ஒருவேளை அவர்களை தடுக்கலாம், தொந்தரவு செய்பவர்களை தடுக்கலாம் என்பதற்காக அனுமதி இங்கே நாம் பார்க்கிறோம். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? 2 சிறை கைதிகளிடத்திலே, நீங்கள் உங்களுடைய அரசரிடத்திலே திரும்பச் சென்றால் என்னை பற்றி கூறுவீராக, அநியாயமாக சிறையில் நான் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறேன் சொன்னார்களா இல்லையா? இது தவக்குலுக்கு முரண் அல்ல, இது ஈமானுக்கு முரண் அல்ல, இது சபருக்கு பொறுமைக்கு முரண் அல்ல. ஒரு பாடம். இரண்டாவது பாடம் என்ன? அப்படி நீங்கள் சொல்லும் போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட மாற்றமாக நடந்தால் என்ன செய்வது? ஃபஸப்ருன் ஜமீல், அழகிய பொறுமை. ஃபஸப்ருன் ஜமீல், அப்படித்தான் நடந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும். அவர்கள் என்ன நினைத்து சொல்லிவிட்டார்கள்? இவர் போய் கூறுவார், உடனடியாக நமக்கு விடுதலை ஏற்படலாம் என்று நினைத்து கூறினார்கள். ஆனால் நடந்தது என்ன? சென்றவர் மறந்துவிட்டார், இன்னும் பல ஆண்டுகள் சிறையில் தங்க வேண்டிய நிலைமை. இங்கே பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு அழைப்பாளர், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு அழைப்பாளர். நடக்கிற சம்பவம் என்ன? இவன் அவனை திருத்துவான் என்ற எண்ணத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். ஆனால் இவனிடத்திலிருந்து வருகிற பதிலோ அவன் செய்த செயலை விட மோசமாக இருக்கிறது. பொறுத்துக் கொள்கிறாய். இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள். நமக்கு மன கஷ்டம் ஏற்படும் பொழுது, நமக்கு துன்பம் ஏற்படும் போது கோபம் வருகிறது, ஏதாவது ஒன்றை செய்யலாமே என்று நாம் நினைக்கிறோமே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மக்கள் செய்கிற அநியாயங்கள், இணை வைத்தல் என்ற பெரும் பாவங்கள், அக்கிரமங்கள், இத்தனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடமிருந்து முழுமையாக பழிவாங்குவதற்கு ஆற்றல் இருந்தும் அவன் பழிவாங்காமல் அவர்களை தவணை கொடுத்துக் கொண்டிருக்கிறானே, எவ்வளவு பெரிய சகிப்பாளன் அல்லாஹ். மலக்குகளுடைய தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திக மா அஹ்லமக யா ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் உன்னை புகழ்ந்து துதி செய்கிறோம், நீ எவ்வளவு தூய்மையானவன், அகிலங்களின் இறைவனே நீ எவ்வளவு சகித்துக் கொள்கிறாய். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கோபம் அவனுடைய சகிப்பை விட அவனுடைய ரஹமத்தை விட முந்தி இருந்தால் முடிந்தது, இந்த பூமியிலே ஒரு ஜீவராசி கூட நடக்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். இந்த பண்பைத்தான் அழைப்பாளர் நினைத்து பார்க்க வேண்டும். தனக்கு துன்பங்கள் நிகழ்த்தப்படும் பொழுதும் தனக்கு கொடுமைகள் நடக்கும் போதும் அல்லாஹுடைய பொறுமையை கொண்டு ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக், உமது இறைவனுடைய கட்டளைக்காக நீர் பொறுப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இதிலிருந்து இத்தனை படிப்பினைகளை நாம் பார்த்தோம். அல்லாஹுவா தீனா, தன் வாழ்க்கையா அல்லது மார்க்கமா என்று வரும் பொழுது அல்லாஹுடைய தீனை தாவத்தை முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவிலே 13 காலம் ரசூலுல்லாஹுடைய அந்த ஒரே சிந்தனையை தன் சிந்தனையாக ஆக்கி இரவு பகலாக இந்த அழைப்பு பணிக்காக பாடுபட்டார்கள். குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலங்கள், மக்காவிலே அழைப்பு பணிக்குரிய காலங்களில் மிக முக்கியமான காலம் என்ன? ஹஜ்ஜுடைய காலம். குறைஷிகள் அதுபோன்று அரபு குலத்தவர்கள் காபாவை ஹஜ்ஜு செய்வதற்காக பல இடங்களிலிருந்து ஒன்று கூடுவார்கள், மக்காவை சுற்றி கூடாரம் அமைத்திருப்பார்கள். குறிப்பாக மினாவிலே தங்க வேண்டிய காலம் பிற 8, பிறகு அரஃபாவிலே 9, பிறகு மினாவிலே 10, 11, 12, 13 ஆகிய நாட்கள் பல கூடாரங்களை அடித்து ஒவ்வொரு கூட்டத்தார்களாக தங்கியிருப்பார்கள். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு ஒவ்வொரு கூடாரமாக சென்று அந்த கூடாரத்தில் உள்ளவர்கள் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை விசாரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த குடும்பத்திலே வந்திருப்பவர்களிலே இன்னென்னவர் முக்கியமானவர், இவரை நீங்கள் அழையுங்கள், இவரை நீங்கள் அழையுங்கள். இந்த மக்காவினுடைய இந்த 13 கால இந்த வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து தாவத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த நுட்பங்களையும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு படிக்கிறார்கள். எப்படி பேச வேண்டும், எப்படி தாவத்தை முற்படுத்த வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத் கொடுக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மினாவுடைய காலங்களிலே மக்களுக்கு அழைப்பை சொல்லும் பொழுது அவர்கள் பயன்படுத்திய அந்த பிரச்சாரத்தின் அளவு என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை தான், ஒரே ஒரு சில ஒரு ஒரு 2-3 வரிகளிலே நிறுத்திவிடலாம். கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹும், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹுடைய தீனை நான் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், அதற்காக எனக்கு நீங்கள் பாதுகாப்பு அளிப்பீர்களா? அல்லாஹுடைய தீனை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும், என்னை உங்களோடு அழைத்துச் செல்வீர்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உயர்ந்த சிந்தனையை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லாஹுடைய தீனை நான் எனக்கு சொல்ல வேண்டும், அதற்கு ஒரு இடம் தேவை. இன்று சிலர் என்ன விரும்புகிறார்கள், மக்காவிற்கு செல்ல வேண்டும், மதீனாவிற்கு செல்ல வேண்டும், அங்கே சென்று நிம்மதியாக இபாதத் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல எண்ணம். அன்பிற்குரியவர்களே, தாவத்தை விட இபாதத்துக்கு நன்மை இல்லை. இபாதத்திற்குரிய நன்மை இபாதத்துடைய நேரத்தில் இபாதத்தினுடைய அளவுக்கு ஏற்ப அந்த தேவைக்கு ஏற்பத்தான். அதற்கு பிறகு ஒரு முஸ்லிம் தாயாக இருக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் மக்காவில் வசித்த சஹாபாக்கள் மக்காவை விடாதிலே சென்றார்களே, மதினாவிலே வசித்த சஹாபாக்கள் ஏன் சிரியாவுக்கு சென்றார்கள், ஏன் துருக்கிக்கு சென்றார்கள், ஏன் ஈராக்கிற்கு சென்றார்கள்? அப்துல்லா இப்னு மசூதை விட ரசூலுல்லாவிற்கு நெருக்கமான ஒரு தோழர் இருக்க முடியுமா? ரசூலுல்லாவுடைய நிழல் என்று சொல்லப்படும் ரசூலுல்லாவுடைய செருப்பு எங்கே இருக்கும், யாரிடத்தில் இருக்கும் என்றால் அப்துல்லா இப்னு மசூத் இடத்திலே இருக்கும். ரசூலுல்லாவுடைய மிஸ்வாக்கு குச்சி யாரிடத்திலே இருக்கும் என்றால், யாரிடத்திலே இருக்கும்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்திலே இருக்கும். ரசூலுல்லா உலு செய்கிற அந்த லோட்டா, அந்த ஜக்கு, அதன் அந்த தண்ணி யாரிடத்திலே இருக்கும் என்று சொன்னால், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்திலே இருக்கும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பழகுவதையும் அவர்களுடைய வீட்டுக்குள் சென்று வருவதையும் பார்க்கும் பொழுது யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள், இவர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல என்று. பார்ப்பவர்கள் எல்லாம் இவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு குடும்பத்தவர் என்று நினைக்கும் அளவுக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய உறவு இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே ரசூலுல்லாஹ்விற்கு பக்கத்திலே தொழுவதை விட ஒரு தொழுகைக்கு எவ்வளவு நன்மை! மஸ்ஜித் நபவியிலே ஒரு தொழுகைக்கு எவ்வளவு நன்மை! ஆயிரம் நன்மைகள். அதைவிட பல நன்மைகளை எங்கே எதிர்பார்த்தார்கள்? தாவாவிலே எதிர்பார்த்தார்கள். எப்படி? நீங்கள் மக்காவிலே தொழுகிறீர்கள் என்றால் உங்களுடைய தொழுகைக்கு 100,000 நன்மை, உங்களுடைய தொழுகை உங்களோடு முடிந்துவிட்டது. ஆனால் இதே நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டு தீனுக்காக நீங்கள் வெளியே சென்று ஒருவருக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்கிறீர்கள், இப்போது இவர் வாழ்நாள் வரை செய்கிற எல்லா அமலும் உங்களுக்கு சரிசமமாக அவருக்கு கிடைப்பதை போன்று உங்களுக்கும் கிடைக்கும், முடிந்ததா? அவர் இன்னொருவருக்கு தாவா கொடுக்கிறார், இப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இந்த சில பேர் சொல்வாங்க, இந்த மல்டி லெவல் மார்க் பண்ணுது, என்ன சொல்றது, செயின் பிசினஸ். உண்மையான செயின் பிசினஸ் எது? தாவா. ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். கடுமையான வேதனையை விட்டு பாதுகாக்கும் ஒரு நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கும் ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிற உண்மையான அந்த வியாபாரம், செயின் வியாபாரம் எது? தாவா. உலகம் முடியும் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுடைய அமல்களுடைய நன்மை யாருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது? ரசூலுல்லாவிற்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? ஏன்? நாம் எல்லாம் ஹிதாயத்து பெற்றதற்கு அல்லாஹ் அவர்களை காரணமாக்கினான். அந்த நன்மை சஹாபாக்களுக்கும் கிடைக்கிறதா இல்லையா? நாம் முஸ்லிமானதற்கு காரணம் என்ன? அந்த முந்திய உம்மத்தினர். ஆகவே அவர்கள் ரசூலுல்லாவோடு 1 ஆண்டு 2 ஆண்டுகள் அல்லது 1 மாதம் அல்லது 1 மணி நேரம் அல்லது 1 நிமிடம் அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி, நம்முடைய அமல்கள்ல முழு பங்கு யாருக்கு கிடைக்கிறது? அபுபக்கருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, உமருக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, உஸ்மானுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, அலிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? அந்த தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த தோழர்களை பூமியிலே நீ மிச்சம் வைக்கவில்லை என்றால் அடுத்தவனுடைய இபாதத்து நடக்காது. அப்ப என்ன அர்த்தம்? அடுத்து வரக்கூடிய உம்மத்து உம்மத்தே முஹம்மதியா, உம்மத்தே முஸ்லிமாவாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே என்ன, யார் அங்கே அஸ்திவாரம்? சஹாபத்து ரசூல். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தாவாவுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்கிறோம். அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்காக அல்லும் பகலுமாக தன்னுடைய முழு திறமையும் அங்கே செலவழித்தார்கள். இதற்கு நீண்ட விரிவான சம்பவங்கள் இருக்கின்றன. எந்தெந்த கூட்டத்திலே சென்றார்கள், எப்படியெல்லாம் பேசினார்கள், ரஹீத் போன்ற நூல்களை படிக்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு, மிகப்பெரிய ஒரு தோழமை, அதை பற்றியும் நாம் சற்று விரிவாகவே சில இந்த நிகழ்வுகளிலேயே கூறியிருக்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரா புறப்பட்ட சம்பவங்கள். ரசூலுல்லாஹுவோடு ஹிஜ்ரா சென்றால் நிச்சயமாக உயிருக்கு ஆபத்து. சாதாரணமாக ஹிஜ்ரா சென்றால் குரேஷிகள் என்ன செய்வார்கள்? எப்பா தனியா போ, இந்த சம்பாதிச்ச சொத்தெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துரு, இதோட போவாது. குரேஷிகளுக்கு என்ன தேவை? காசு தேவை. நீ சம்பாதிச்சத உன்னுடைய செல்வத்தெல்லாம் எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிடு என்றுதான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என்றைய தினம் ரசூலுல்லாஹை கொல்ல வேண்டும் என்று முயற்சி முடிவு கட்டினார்களோ அன்றைய தினம் ரசூலுல்லாஹ் தப்பித்ததற்கு பிறகு அங்கே பார்த்தால் அபூபக்கரும் காணவில்லை. என்ன போட்டி வைத்தார்கள்? உயிராகவோ மையத்தாகவோ இந்த இருவரில் ஒருவரை எடுத்து வந்தால், அழைத்து கொண்டு வந்தாலும் எத்தனை ஒட்டகங்கள்? 100 ஒட்டகங்கள். சுப்ஹானல்லாஹ். முழுமையாக மரணம் நிச்சயம் என்பதை உறுதியாக தெரிந்ததற்கு பிறகும் ரசூலுல்லாஹோடு பயணம் மேற்கொண்டார்களே, அந்த சம்பவங்களை எல்லாம் ஆங்காங்கே பல சமயங்களில் நாம் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பயணத்தை அங்கீகரித்தான். அந்த பயணத்தில் ரசூலுல்லாஹுடைய தோழர் சாஹிபுர் ரசூல் என்ற பட்டத்தையும் அல்லாஹ் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கினார். எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ظன்னுக பிஸ்னைன் அல்லாஹு ஸாலிஸுஹுமா, அபூபக்கரே அந்த இருவரை பற்றி உனக்கு என்ன கவலை, அந்த இருவரோடு மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த சிறப்பு யார் அடைகிறார்கள் அங்கே? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. வேற எந்த நபித்தோழருக்கு இது கிடைச்சிச்சா? உமர் ரழியல்லாஹு அன்ஹு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரே உம்முடைய இரண்டு நாட்களை எனக்கு நீர் கொடுப்பீராக, வாழ்நாளுடைய அமல்களை எல்லாம் நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். என்னங்க? உம்முடைய இரண்டு நாட்களை எனக்கு தருவீராக, வாழ்நாளுடைய அமல்களை எல்லாம், ஜிஹாத், ஹிஜ்ரா, ஃபர்லான இபாதத்துகள், நோன்புகள், ஜகாத், ஹஜ் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த இரண்டு நாள் என்ன? சவூர் மலையிலே தங்கியிருந்த அந்த ஒரு நாள், அந்த ஒரு பகுதி. இரண்டாவது, ஹுதைபியா ஒப்பந்தத்தின் போது உமரும் ரசூலுல்லாவை எதிர்த்த போது, எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாவை எதிர்த்த போது, எதிர்த்தார்கள் என்றால் ஒரு மன கஷ்டத்திலே ரசூலுல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்படிய தாமதித்தார்கள், சண்டை செய்யவில்லை, ஆவேசம் ஈமானுக்காக தாமதித்த போது அபூபக்கர் என்ன செய்தார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ, அவர்களுடைய மனதில் என்ன இருந்ததோ அதே வார்த்தையை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பேசினார்கள். இந்த இரண்டு நாள் சுப்ஹானல்லாஹ், உமர் போன்ற மிகப்பெரிய நபித்தோழருடைய முழு வாழ்க்கையும் அந்த இரண்டு நாளுக்கு சமமாகாது என்றால், நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் வாழ்நாளெல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் வணங்கினாலும் கூட அதற்கு சமமாக முடியுமா? சுப்ஹானல்லாஹ், நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை குர்ஆனுடைய வசனமாக இறக்கினான். அவர்கள் இருவரும் பேசியதை, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, முத்தகிங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், உபகாரம் செய்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிற அந்த அல்லாஹ் உடன் இருக்கிறான் என்ற வார்த்தைக்கும், நபியும் அபூபக்கரும் ஒன்றாக இருக்கும் போது நபி சொன்னார்களே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற வார்த்தை என்ற குர்ஆனுடைய வசனத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அங்கே அல்லாஹ் தன்மையோடு சொல்லுகிறான், இங்கே அல்லாஹ் நபர்களோடு சொல்லுகிறான். புரியுதுங்களா வித்தியாசம்? புரியல? அங்கே அல்லாஹ் தன்மையோடு சொல்கிறான், இங்கே அல்லாஹ் எதோடு சொல்கிறான்? நபர்கள் ரசூலுல்லாஹோடு அபூபக்கரோடு அல்லாஹ் இருக்கிறான். விசேஷமான மஈயத்துன் ஹாஸா, விசேஷமான உடன் மஈயத் என்று இதற்கு சொல்லப்படும். முழு பயணத்திலும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை பார்க்கிறோம். பிறகு மதீனாவிற்கு சென்று, அங்கே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்கு சென்ற போது மதீனாவுடைய பூமி எடுத்த எடுப்புல யாருக்கும் ஒத்து வராது. அவ்வளவு நோய்கள் நிறைந்த, அதாவது காய்ச்சல் நிறைந்த ஒரு பூமியாக இருந்தது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மௌத்தை நினைத்தார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்து பார்த்தார்கள், தந்தையே என்ன என்பதாக. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், காலையில மௌத்தா போகுமா, சாயந்தரம் மௌத்தா போகுமா என்று இருக்கிறோம். ஆயிஷா சொல்லுகின்றார்கள், என் தந்தை காய்ச்சல் சூடு ஏறியதற்கு பிறகு என்ன பேசுகிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. அபூபக்கர், ஆமீர், பிலால், இந்த மூன்று பேரும் கடுமையான காய்ச்சலுக்கு ஆளானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலைமையை பார்த்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மதீனாவுடைய வெப்பத்தை, உஷ்ணத்தை நீ ஜஹ்ஃபாவிலே வைத்து விடுவாயாக, மக்காவை நாங்கள் நேசித்ததை போன்று அல்லது அதைவிட அதிகமாக மதீனாவை நேசிப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக, இந்த மதீனாவுடைய பூமியை மக்காவுடைய பூமியை போன்று சிறப்பாக எங்களுக்கு ஆக்கி கொடுப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துவா